ஒரு மணி, கனடாவின் கிழக்கு பிராந்திய நேரம் காலை 7 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ETR ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலியின் நிகழ்ச்சிகளை ETR.FM எனும் இணையத்திலும் கேட்கலாம். தொடர்வது செய்திகள்.
வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் கீர்த்திகா பிரதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மனியில் இனத்தின் அடிப்படையில் வீடு வாடகைக்கு விடுவதால் குழப்பம். இலங்கையில் கிவில் ஓயா திட்டத்துக்கு எதிர்ப்பு, தமிழர் பகுதியில் வெடித்தது போராட்டம். தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிவு, நகை பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் சட்டவிரோத தொழிலில் சிறுவர்கள், அதிர வைக்கும் தகவல்கள். இலங்கையின் வாகன இறக்குமதி குறித்து வெளியாகிய முக்கிய தகவல். நாடாளுமன்றத்தில் நின்று போன எதிர்ப்பு, ஹரணி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் திணறல். இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முகநூல் பதிவுகள் முடக்கம். இந்திய கடற்றொழிலாளர்களின் மீது கல்லெறி தாக்குதல். பங்களாதேஷ் முன்னாள் பிரதமருக்கு விதிக்கப்பட்ட 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. இந்தியாவுக்கு அண்மையில் நிலநடுக்கம் பதிவு. தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. ஜெர்மனியில் வெள்ளையர்கள் அல்லாத வெளிநாட்டவர்களுக்கு வீடு கிடைப்பதில் பிரச்சினை நிலவுவதாக சமீப காலமாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் இனத்தின் அடிப்படையில் வீடு பார்க்கக்கூடாது, தன்னை அனுமதிக்கவில்லை என்று கூறி பெண்ணொருவர் தொடர்ந்து வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பொன்று கவனம் எடுத்துள்ளது. ஜெர்மனியில் வெள்ளையர்கள் அல்லாதவர்களுக்கு வாடகைக்கு வீடு விடுவிப்பதில் பாகுபாடு காட்டப்படுவது தொடர்பில் ஜெர்மன் சென்டர் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் மிக்ரேஷன் ரிசர்ச் என்னும் ஆய்வமைப்பு ஆய்வொன்றை மேற்கொண்டு வருகிறது. அந்த ஆய்வில் இஸ்லாமியர்கள் மற்றும் கருப்பினத்தவர்களுக்கு வீடு கிடைப்பதில் அதிக பிரச்சினை காணப்படுவதாக சமீபத்திய தரவுகள் காட்டுகின்றன. மேலும் வீடு வாடகைக்கு என்னும் விளம்பரத்தை பார்த்து விசாரிக்கும் போதே வாடகைக்கு வீடு தேடுவோரின் பெயர் ஜெர்மனியர் பெயர் போல் இல்லாவிட்டால் அவர்களில் பலர் வீடு பார்க்க அழைக்கப்படுவதே இல்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இனத்தின் அடிப்படையில் வீடு பார்க்கக்கூட தன்னை அனுமதிக்கவில்லை என்று கூறி பெண்ணொருவர் தொடர்ந்த வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது ஜெர்மன் உச்சநீதிமன்றம். ஹிமைரா வசீம் என்னும் இஸ்லாமிய பெண் ஜெர்மனியில் வீடு வாடகைக்கு பார்ப்பதற்காக அப்பார்ட்மெண்ட் கேட்டு ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்றுக்கு ஆன்லைனில் விண்ணப்பம் செய்துள்ளார். பாகிஸ்தான் பின்னணி கொண்டவரான அவர் பலமுறை அப்பாயின்மெண்ட் கேட்டும் அவரது கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே ஜெர்மனியில் இஸ்லாமியர்கள் மற்றும் கருப்பினத்தவர்களுக்கு வீடு கிடைப்பதில் பிரச்சினை உள்ளது என்பதை நன்கறிந்த ஹிமைரா ஜெர்மன் பெயர்களில் அப்பாயின்மெண்ட் கேட்டுள்ளார். அப்போது அவரது கோரிக்கைகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. இந்த ஆதாரங்களுடன் இனத்தின் அடிப்படையில் தனக்கு பாரபட்சம் காட்டப்பட்டதாக கூறி தனக்கு அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறி வழக்கு தொடர்ந்தார் ஹிமைரா. இந்நிலையில் அந்நிறுவனமானது ஹிமைராவுக்கு 3,000 யூரோக்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வழக்குக்கான செலவை வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தொடர்பின தாயக செய்திகள். கிவங் ஓயா நீர்த்தேக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் நெடுங்கேணி பேருந்து நிலையத்துக்கு முன்பாக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வன்னி பிரதேசத்தில் கிவில் ஓயா நீர்த்தேக்க திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக வவுனியா மற்றும் முல்லைத்தீவில் வாழ்கின்ற மக்கள் இனப்பரம்பலை மாற்றுகின்ற செயற்பாட்டினை முன்னெடுக்கும் நோக்குடன் மக்களின் பொருளாதாரத்தை அளிக்கின்ற செயற்பாடாக இத்திட்டம் அமையவுள்ளதாக தெரிவித்து இந்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த போராட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் பொதுமக்கள் அனைவரும் குறித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடுகையில் சுமார் 200 அமெரிக்க டாலர்களால் வீழ்ச்சியடைந்துள்ளமை நகைப்பிரியர்களை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 4,889 அமெரிக்க டாலராக காணப்பட்டது. எனினும் இன்றைய தினம் உலக சந்தையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 4,687 டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. அதற்கு நிகராக இலங்கையிலும் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் பாரியளவில் வீழ்ச்சியடைந்து வருகிறது. கொழும்பு செட்டியார் தெருவில் இன்று காலை தங்க விற்பனை நிலவரத்தின்படி 1 பவுன் தங்கத்தின் விலை 12,000 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தெரிய வருகிறது. அதற்கமை இன்றைய தினம் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை 3,38,600 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் 24 கேரட் தங்கம் 1 பவுன் ஒன்றின் விலையானது 3,68,000 ரூபாய் வரை குறைவடைந்துள்ளது. இது கடந்த வெள்ளிக்கிழமை 3,80,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுவதும் அதை மறைப்பதற்குமாக பாடசாலை சீருடை அணிவதும் கண்டறியப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் எஸ் எம் பியதிச குறிப்பிட்டுள்ளார். தொழில் அமைச்சின் செயலாளர் எஸ் எம் பியதிச ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சுவையில் இந்த விடயம் குறித்து தெரிவித்துள்ளார். இதன்போது கடுமையான பொருளாதார பிரச்சினைகளை எதிர்நோக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த சிறுவர்கள் வருமானம் ஈட்டும் செயல்களில் ஈடுபட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், குறித்த சிறுவர்கள் பாடசாலை கல்வியை நிறைவு செய்து வீடு திரும்பும் தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பாடசாலை சீருடையை அணிந்து பல்வேறு வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுடன் இணைந்து சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் தொழில் அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இரண்டாயிரத்தி 2025 ஆண்டில் இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு செலவு 2 பில்லியன் டாலரை கடந்துள்ளது. டிசம்பர் மாத தரவுகளுக்கு அமைய இலங்கை மத்திய வங்கி இந்த விடயத்தை அறிவித்துள்ளது. 2025 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் தனிப்பட்ட மற்றும் வணிக தேவைகளுக்காக 301 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய 2025 ஆண்டில் மொத்த வாகன இறக்குமதி செலவு 2.047 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான மொத்த வாகன இறக்குமதியில் தனிப்பட்ட பாவனைக்கான வாகன இறக்குமதிக்காக மாத்திரம் 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இருபதுக்கு 20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான வெற்றி கிண்ணத்தை எடுத்துச் சென்ற குழுவில் சிலர் பாதிரிகளுடன் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்துக்குள் சென்றதால் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்திய நாடுகள் இணைந்து நடாத்தும் 20-20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான வெற்றி கிண்ணம் யாழ்ப்பாணத்துக்கு இன்று வாகன பேரணியாக எடுத்துச் செல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கும் குறித்த வெற்றி கிண்ணம் எடுத்துச் செல்லப்பட்டது. இதன்போது வெற்றி கிண்ணத்தை எடுத்துச் சென்ற குழுவில் சிலர் பாதணிகளுடன் ஆலய வளாகத்துக்குள் சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகத்தினரால் பாதணிகளை அகற்றுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதே நேரம் ஆலய வளாகத்துக்குள் வைத்து புகைப்படம் எடுக்க முயன்றபோது ஆலய நிர்வாகத்தினரால் அதற்கு அனுமதி இல்லை என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஆலயத்துக்குள் இவ்வாறு புகைப்படங்கள் எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கான அறிவித்தல் பலகையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இருந்த போதிலும் உள்ளே சென்று புகைப்படங்களை எடுக்க முற்பட்ட நிலையிலேயே ஆலயத்தின் நிர்வாகத்தினர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி கிண்ணம் வெளியில் எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முதல் கையொப்பத்தை இட்டு 24 நாட்கள் கடந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க குறைந்தபட்சம் 20 MPக்கள் கையெழுத்திட வேண்டும். இன்னும் குறைந்தபட்சம் 20 கையொப்பங்களை பெற முடியவில்லை. ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தான் தீர்மானத்தை முன்வைப்பதாக நாடாளுமன்றத்தில் சவால் விடுத்திருந்தார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திடப் போவதில்லை என்று கூறியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியில் 40 MPக்கள் உள்ளனர். அவர்களில் 20 பேரின் கையொப்பங்களை பெற முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகளின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கட்சிக்குள் உள்ளக சிக்கல்கள் பாரிய அளவில் தென்படுவதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். மிக் விமான கொடுக்கல் வாங்கல் வழக்கில் 3வது சந்தேக நபரான முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் இளைய மகன் ஷமீந்திர ராஜபக்ச பெயரிடப்பட்டுள்ளார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது வெளிநாட்டில் உள்ள குறித்த சந்தேக நபரை கைது செய்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கான சர்வதேச சிவப்பு பிடியாணையை பெற்றுக்கொள்ள தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றப்படும் நாளாக தகவல்கள் தற்காலிகமாக குறைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசாங்கத்திற்கு நிதி ஒதுக்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அங்கு பகுதியளவிலான அரசாங்க முடக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் செயற்பாடுகளிலும் தாக்கம் செலுத்த ஆரம்பித்துள்ளது. தூதரகத்தின் முழுமையான பணிகள் மீண்டும் ஆரம்பமாகும் வரை அவசர பாதுகாப்பு தகவல்கள் மட்டுமே சமூக வலைதளங்களில் பகிரப்படும். ஏனைய வழக்கமான பதிவுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அரசாங்க முடக்கம் ஏற்பட்டுள்ள போதிலும் இலங்கை உட்பட உலகம் முழுவதிலும் உள்ள அமெரிக்க தூதரகங்களில் கடவுச்சீடு மற்றும் விசா சேவைகள் வழங்கல் உள்ளவரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருந்து பாதுகாப்பு படை தலைவியகத்தை அகற்றும் திட்டம் எதுவும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தினை பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏஆர் வைஸ் மார்ஷல் துயக்வந்த குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சமூகத்துக்குள் தவறான மற்றும் ஆதாரமற்ற தகவல்களை பரப்புபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற புனையப்பட்ட மற்றும் உணர்திறன் மிக்க கூற்றுகளை பரப்பும் நபர்கள் பொதுமக்களிடையே தேவையற்ற அச்சத்தை உருவாக்குகிறதாகவும் இது நாட்டுக்கு ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகளையும் பாதுகாப்பற்ற செயற்பாடுகளையும் ஏற்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு சேவை செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் இத்தகைய பிரச்சாரங்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தமிழ் பிரதேசம் முழுவதையும் நீருக்குள் அமழ்த்தி அதில் இருந்து வருகின்ற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு நீரை கொடுப்பதற்காகவே கிவுல் ஓயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா நெடுங்கிணியில் கிவுல் ஓயா திட்டத்துக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பல தசாப்தங்களுக்கு முன்னராகவே தயாரிக்கப்பட்ட இனப்பரம்பலை மாற்றுகின்ற இத்திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டுவரப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை இதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. பல தசாப்தங்களுக்கு முன்னர் வடக்கிலும் கிழக்கிலும் இனப்பரம்பலை மாற்றுகின்ற திட்டம் வெவ்வேறு திரைக்கணங்களின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கல்லோயா திட்டத்தில் இருந்து கிழக்கின் இனப்பரம்பல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவ்வாறு நகர்ந்து வந்து முல்லைத்தீவு, வவுனியா, வடக்கு போன்ற பிரதேசங்களிலும் இனப்பரம்பலை மாற்றுகின்ற திட்டம் நடைமுறையில் இருக்கின்றது. மணல் ஆறு வெளியோயாவாக மாற்றப்பட்டதை போன்று பல இடங்கள் மாற்றப்பட்டுள்ளதை நாங்கள் அறிவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் நைனா தீவு கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்கள் ட்ரோலர் படகுகளை அத்துமீறி வருவதுடன் அதன் மீது கல்லெறி தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளதாக வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் சங்க சமாசங்களின் உபத்தலைவர் நா வர்ணகுலசிங்கம் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு கடற்தொழில் அமைச்சரே தற்போது பதவியில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்களின் கல்லறி தாக்குதலினால் காயமடைந்த 4 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அத்துமீறல் செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் இந்திய கடற்தொழிலாளர்களின் எல்லை தாண்டுதலை இலங்கை ஜனாதிபதி ஒரு கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்கின இந்திய செய்திகள். இரண்டாயிரத்தி 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்திய அரசு இலங்கைக்கு கடன்கள் மற்றும் மானியங்கள் வடிவில் 400 கோடி ரூபாய் உதவியை வழங்க முன்மொழிந்துள்ளது. 2026-27 வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். இந்த வரவு செலவு திட்ட வரைவின்படி இந்திய அரசின் மொத்த செலவு 583 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வெளிநாடுகளுக்கு உதவி வழங்குவதற்காக இந்தியா முன்மொழிந்த வரவு செலவு திட்டத்தில் 5686 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 4% அதிகம் என்றும் கூறப்படுகிறது. இதன்போது அதிகபட்ச தொகையாக 2289 கோடி ரூபாய் பூட்டானுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வங்கதேசத்துக்கு ஒதுக்கப்பட்ட 120 கோடி ரூபாய் இந்த ஆண்டு 60 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ரிக்டர் அளவுகோலில் 4.6 நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் இன்று அதிகாலை 3:30 இடம்பெற்றுள்ளது. குறித்த விடயத்தை தேசிய நில அதிர்வு மையம் அறிவித்துள்ளது. பூமிக்குள் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் குறித்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் காஷ்மீரிலும் 4.6 ரிக்டர் அளவிலான மற்றும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலநடுக்கம் அதிகாலை 5:35 ஏற்பட்டுள்ளதாகவும் உயிர் சேதமோ அல்லது சொத்து சேதம் ஏற்படவில்லை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்கின வெளிநாட்டு செய்திகள். பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அரசாங்க வீட்டு வசதி திட்ட நில ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடந்ததாக தெரிவித்து அந்நாட்டு நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. டாக்கா சிறப்பு நீதிபதி நீதிமன்றம் 4 நீதிபதிகள் ரபியுல் ஆலம் ஹசீனாவுக்கு ஒவ்வொரு வழக்கிலும் 5 ஆண்டுகள் என்ற அடிப்படையில் மொத்தம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் என்றும் அரசு நடத்தும் செய்தி நிறுவனம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. இத்திட்டத்தின் ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் வழக்கில் 78 வயதான ஹசீனா, அவரது மருமகன் ரத்வான் முஜீப் சித்திக் மற்றும் அவரது மருமகள்கள் துலீப் ரிஸ்வானா சித்திக் மற்றும் அஸ்மினா சித்திக் மற்றும் பிறருக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஈரான் கடற்படை தளபதியை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் மயிர்நிலையில் உயிர் தப்பியதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அங்கு மற்றொரு வெடி விபத்து இடம்பெற்றுள்ளது. ஈரானில் உள்ள பிரபல துறைமுகமான பந்தர் அபாஸில் ஈரான் நாட்டுக்கு சொந்தமான போர்க்கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. திடீரென்று அந்த துறைமுகத்தில் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சிக்கிய 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 20 மேற்பட்டோர் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதேவேளை இந்த வெடிப்பு சம்பவத்தில் தாம் ஈடுபடவில்லை என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் மறுத்துள்ளன. ஈரானிய துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸில் நடந்த வெடிப்பு அந்த பகுதியில் எந்தவொரு ராணுவ நடவடிக்கையுடனும் தொடர்புடையது அல்ல என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கனடாவில் சுகாதாரம் மற்றும் வேளாண்மை துறைகளில் பணியாற்ற விரும்பும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வேலை அனுமதி விரைவாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்கும் முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. கனடாவின் குடியேற்ற அமைப்பு செவிலியர்கள், வைத்தியர்கள், மருந்தாளர்கள், ஆய்வக நிபுணர்கள் போன்ற சுகாதாரத்துறையினருக்கு மற்றும் பண்ணை மேற்பார்வையாளர்கள், இறைச்சி வெட்டுநர்கள், மீன் மற்றும் கடல் உணவு தொழிற்சாலை பணியாளர்கள் போன்ற வேளாண்மை துறையினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் LMIA அடிப்படையிலான வேலை அனுமதிகள் மற்றும் மொபிலிட்டி ஒர்க் மற்றும் பெர்மிட், இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கனடா போன்ற எம்ப்ளாயி ஸ்பெசிபிக் அனுமதிகள் விரைவாக செயல்படுத்தப்படுகின்றன. ஆனால் போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பெர்மிட் போன்ற ஓபன் பெர்மிட்ஸ் இதில் சேர்க்கப்படவில்லை. மேலும் குறைந்த 6 மாத அனுபவம் உள்ளவர்களுக்கு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலம் பெர்மனன்ட் ரெசைடட் பெறுவதற்கும் கூடுதல் வாய்ப்பு பெற்றுக் கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக சுகாதாரத்துறையினர் குறைந்த CRS மதிப்பெண்களுடன் இன்விடேஷன் டு அப்ளை என்பதை பெற முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவால் தமிழ் குடும்பத்தரின் ஆயுள் தண்டனையை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டில் கனடாவின் டொரண்டோவில் வசிக்கும் 40 வயதான ரமணன் பத்மநாதன் குற்றவாளியாக இனம் காணப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் 100 மேற்பட்ட குழந்தைகளை பாலியல் ரீதியாக சீண்டியதாக தமிழரான ரமணன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். 40 வயதான ஒரு கனேடியன் நாட்டவர் சமூக ஊடகங்கள் மூலம் 100 மேற்பட்ட குழந்தைகளை இலக்காக கொண்டு பல ஆண்டுகளாக பாலியல் சுரண்டலில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டுள்ளார். டொரண்டோவை சேர்ந்த இவர் அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமையன்று குழந்தை ஆபாச படங்களை தயாரித்தல் மற்றும் ஒரு சிறுமியை வற்புறுத்திய தூண்டியதாக குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டார். பத்மநாதன் 7 ஆண்டுகள் நீடித்த ஒரு திட்டமிட்ட சதி திட்டத்தில் ஈடுபட்டார். அவர் கைது செய்யப்பட்ட பின்னரே இச்சதி திட்டம் முடிவுக்கு வந்தது. நீதிமன்ற ஆவணங்கள் மற்றும் நீதித்துறையின்படி அவர் இளம் பெண்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக ஒரு அமெரிக்க டீனேஜ் பையனாக நடித்து ஒரு போலி ஆன்லைன் அடையாளத்தை உருவாக்கியுள்ளார். கனடாவில் இதேபோன்ற குற்றங்களுக்காக உடல் தண்டனை பெற்ற ரமணன் சமூக ஊடகங்கள் மூலம் 100 மேற்பட்ட குழந்தைகளை பாலியல் ரீதியாக சீண்டியதாக தான் செய்ததாகவும் அமெரிக்காவில் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அமெரிக்காவிடம் தற்காலிகமாக சரணடைந்த பின்னர் கடந்த டிசம்பர் மாதம் 3 தேதியில் ரமணன் பத்மநாதன் கைது செய்யப்பட்டதாகவும் அமெரிக்க நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு செய்திகள். இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியை நியூசிலாந்து வீரர் டேரியல் மிச்செட் புகழ்ந்து பேசியுள்ளார். 20 ஆண்டுகளாக கோலியின் ஆட்டத்தை கவனித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவர் பேசுகையில், விராட் கோலியின் கையெழுத்து பொறித்த ஜேசி பிரேம் போட்டு நிச்சயம் தனது அலுவலகத்தில் வைப்பேன் என்றும், 20 ஆண்டுகளாக அவரின் ஆட்டத்தை கவனித்து வருகிறேன் என்றும், நான் வியந்து பார்க்கும் வீரர் அவர்தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் அணி 5 T20 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வருகிறது. இதில் ஒருநாள் தொடரை 2-1 என்ற புள்ளி கணக்கில் நியூசிலாந்து கைப்பற்றியது. இதனை அடுத்து 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 4 போட்டிகளில் வென்று இந்திய அணி தொடரை கைப்பற்றியது. இந்த நிலையிலேயே இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியை நியூசிலாந்தின் வீரர் டேரியல் மிச்சர் புகழ்ந்து பேசியுள்ளது மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது.